எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவுருளை சிறமேற்கொண்டு நமக்கு இந்த திருவிழையாழ்ப்பாண சிந்தனை நினைகின்ற பொழுதும் பாலமுருகனுடைய திருக்கோவிலே அதனுடைய தவ திரு சுவாமியுடைய திருவடி நிழலிலே இப்படிப்பட்ட நல்ல சான்றோர்களாக இருக்கின்ற பெருமக்கள் முன்னிலையிலே திருவிழையாழ்ப்பாணத்தை சிந்திப்பதற்கு என்ன புண்ணியம் செய்த நெஞ்சமே என்றும் கூட நாம் இணைத்து விடலாம். ஆகவே என்ன புண்ணியம் செய்த நெஞ்சமே என்று தன் நெஞ்சையே வாழ்த்திக் கொள்கிறார். அப்படி நெஞ்சை வாழ்த்திக் கொள்வதற்கு காரணம் என்னவென்றால் அந்த நெஞ்சு தான் எல்லாவற்றின் காரணமாக இருக்கிறதாம். பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்த நெஞ்சமே என்றும் அருமையா சொன்னார். இந்த பண்ணி ஆதரித்து என்பது மனத்தினுடைய தொழில், ஏத்தியும் பாடியும் என்பது வாக்கின் தொழில், சொல்லின் தொழில், வழிபடுதல் என்பது மெய்யின் தொழில். எனவே மனம் மொழி மெய் ஆகிய மூன்றினாலும் இவ்வாறு செய்கின்ற புண்ணியம் பெறுவதனால் என்ன புண்ணியம் செய்த நெஞ்சமே என்று அருமையாக வாழ்த்துகிறார். அந்த அருமையான பாடல் இருக்கிறது, அது பலமுறையும் என்பது. அதுல இந்த மண்ணு காவிரின்னு சொல்கின்ற பொழுது இருக்குது, இன்னைக்கு அதுல கூட சொன்னோம் மண்ணு காவிரி என்று சொன்னால் அந்த இரண்டு சுடியது, மண்ணுதல் நிலைபெறுதல் என்று அர்த்தம். என்ன நிலைபெறுகின்றது என்று கேட்டால் என்ன புண்ணியம் செய்த நெஞ்சமே இருங்கடல் வையத்து அடுத்தபடி என்ன இருங்கடல் வையத்து முன்னை நீபுரி நல்வினை பயனடை முழுமணி தரளங்கள் முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி மணிகளும் முத்துக்களமெல்லாம் பொருந்திருக்க முடியாத காவிரியாம். அந்த காவிரி வலம் சூழுகின்ற வலஞ்சுழி, அங்கே இருக்கின்ற வானன் பெருமான் அவனை மனத்தால் நிந்தும் சொல்லால் வாழ்த்தியும் உடம்பால் வணங்கும் இருக்கின்ற புண்ணியம் இருப்பதனால் என்ன புண்ணியம் செய்த நெஞ்சமி என்று சொல்லி அருமையான சொன்ன. அப்படி செய்வதற்கு கூட காரணம் முன்னை நல்வினை என்றார். இந்த முன்னிலுடனே ஏற்கனவே அந்த ஊழல் இருந்தாலும் முடியாது. இப்பொழுது திங்களுக்கு ஒரு முறை இங்கே வருகிறோம், பெருமானை வணங்குகிறோம், சாமியுடைய திருவிழியை வணங்குகிறோம், இப்படி சான்றுகளை காணுகிறோம் என்று சொன்னால் இதற்கு ஒரு தவம் இருக்க வேண்டும், புண்ணியம் இருக்க வேண்டும். அது முன்னை நீபுரி நல்வினி அல்லவா? அது இல்லையானால் நிச்சயமாக தவமும் தவமுடையார்க்கு ஆகும் திருவள்ளுவர் சொன்னார். அது அப்படியே சிவபுராணத்துல அவனருளாலே அவன் தாழ் வணங்கி, இந்த அவனருளாலே அவன் தாழ் வணங்கி என்ற சிவபுராணத்தொடரும் தவமும் தவமுடையார்க்காகும் என்ற ஒரு தொடர் ரெண்டும் ஒன்றுதான். இது ஒரு கோணத்தில் அமைந்திருந்தால் அது ஒரு கோணத்தில் அமைகிறது, அவ்வளவுதான். இப்படி எல்லாம் அமைந்திருக்கின்ற அருமையான பாடலை பாடி அமைத்திருக்கிறார்கள். இனி அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நம்முடைய கோபால் அவர்கள் சொன்னது போல மூர்த்தி தர தீர்த்த விசேடங்கள் என்று இதை இந்த முறை வருகின்ற பொழுது ஐயன் அதை ஒரு மாற்றி கொடுத்திருந்தேன். ஆனாலும் என்னுடைய கடிதம் அவர்களுக்கு வருவதற்கு முன் அவர்களுடைய கடிதம் வந்துவிட்டது. ஏன்னா மாதோடு தொடர்ந்தானே இருக்கிறனால என்று அதை பற்றி ஒன்றும் இது இல்லாமல் இயல்பாக செய்தாலும் ஆனால் அந்த சொல் தான் இப்போ எல்லாருக்கும் தெரிகிறது. இப்போ மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று இருக்கிறதே இந்த சொல் தான் நிரம்ப தெரிகின்றது. மூர்த்தி என்பது இறைவன் பெருமான், தலம் என்பது அந்த பெருமான் எழுந்தருளில் இருந்திருக்கிற இடம், தீர்த்தம் என்பது அந்த திருப்பதியில் இருக்கின்ற நீர், நீங்க புனித நீர். இப்போ மதுரைன்னு சொன்னால் பொற்றாமரை குளம், பொற்றாமரை குளம். அதுபோல சிதம்பரம் என்று சொன்னால் சிவகங்கை, அங்க இருக்கிற அந்த தீர்த்தத்துக்கு சிவகங்கை என்று பெயர். இப்படி இருப்பது இந்த மூன்று நாளும் சிறப்பினை பேசுவது. இப்ப மூர்த்தி தலம் தீர்த்தம் இந்த மூன்றும் முழுமையான வடசொற்கள், ஒன்றும் மாற்றமில்லை. இப்ப வடசொல் தமிழ்மொழி என்பதில் ஆண்டவனுக்கு வேற்றுமை இல்லை, அதுல யாருக்கும் நமக்கு வேற்றுமை இல்லை. ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் வடமொழியும் தென்தமிழும் ஆயினான்கான் ஆரியம் தமிழோடிசியானவன் வேண்டிய மேற்கொண்டு சொல்லலாம் திருமணிகள். ஆனால் விளங்குவது நமக்கு தமிழானதுனால நாம் அப்படி சொல்லுகிறோம், வேற ஒண்ணும் இல்லை. அதுதான் தவிர நமக்கு ஒன்றும் வேற்றுமை, ஒன்றும் வேற்றுமை இல்லை. ஆனால் அந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் இந்த மூன்றுக்கும் தமிழாக்கமாக நாம் நினைத்தால் கொஞ்சம் புதியதாக இருக்கும். மூர்த்தி இறை, தலம் பதி, தீர்த்தம் நன்னீர். அப்போ இறை பதி நன்னீர் சிறப்பு என்று இது சொன்னோம்னா வேற யாரும் கோவிக்க மாட்டாங்க, தமிழன் தான் கோவிச்சுக்குவான். ஏன்னா தமிழா இருக்கு அப்படிங்கறதுனால. வேற யாரும் அயல் மாநிலத்தவர் பாராட்டுவாங்க, அப்படியா இது மாதிரி செய்யலாம் போல இருக்கேன்னு. நம்ம மாநிலத்தவர்களுக்கு தான் என பரந்த உள்ளம், யாதும் ஊரே யாவரும் கடிர்னு பாடிட்டோமா, அதனால அந்த பரந்த உள்ளத்தினால இப்படி எல்லாம் அமைக்க வேண்டியதில்லை, இது குறுகிய மனப்பான்மை என்று சொல்லுகின்ற அறவரை வழங்குகின்றவன் தமிழனுக்கு தான் அவ்வளவு ஞானம் இருக்கு, வேற யாருக்கும் அவ்வளவு ஞானம் இல்லைங்களா. நம்ம தமிழர்களுக்கு தான் அவ்வளவு ஞானம் உண்டு, என்ன பண்றது, பெரிய ஞான ஞானவாதிகள் அப்படி. ஆனால் இந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற சொல்லை பற்றி சில நினைவு கூறணும், இல்லைன்னா இந்த பகுதியை கூட நம்ம மிக விரைவில் முடித்து விடலாம். இருந்தாலும் இப்படி ஒரு புண்ணியம் என்றைக்கு மீண்டும் வாய்க்கப் போகிறது என்பதனால இது தனியா நினைக்கிறமே தவிர, இல்லையா இன்றைய கூட இந்திரன் படித்தப்படுறதுக்கு போயிடலாம், ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. ஆனாலும் இப்படியெல்லாம் தனித்தனியாக சிந்திப்பதற்குரிய இடம் வேறு என்றும் எங்கும் இல்லை. அதனால் கிடைத்த வாய்த்தது நந்தமக்கு ஏதோ ஒரு பிறவி இதனை மகத்திரும்பி நின்று தவத்தர சுவாமியுடைய திருவடியில் இருக்கும் போதே சிந்தித்து விடுவது நல்லது என்பதற்காகத்தான் இப்படி தனித்தனியாக எண்ணுகிறமே தவிர, இல்லைன்னா போர்ஷன் முடிப்பது என்பது ரொம்ப லேசு, அதான் முடிச்சுக்கிட்டே இருக்குமே இந்த காலத்திலையும் அப்படி வந்து வருகின்ற பொழுது மூர்த்தி என்ற சொல்லிருக்கு. இது நமக்கு ஒண்ணும் பழமையான சொல் தான். மூர்த்தி என்பது முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் மூர்த்தி என்பது இருக்கு. அப்புறம் நம்முடைய திருவிழாப்பாணத்துல சொக்கலிங்க பெருமானை சுந்தரமூர்த்தி என்றே அழைக்கிறார். மூர்த்தி இந்த முங்கிய மூர்த்தி இருக்கு. அப்புறம் இந்த மூர்த்திங்கிற சொல்லு இன்னும் பழங்கள்ல வருகிறது. யாருக்கும் மூலமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி என்றோ கந்தபுராணத்துல கட்சியை பேசுற அது பிற்கால வழக்கு. என்ன யாவர்க்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தியும் மூர்த்தி என்றோ என்று பேசுகிறது. அப்போ இந்த மூர்த்திங்கிற சொல் பெருமானை குறிப்பது என்பது வழிபடியாக இருக்கத்தான் செய்யுது, ஒன்று மாற்றமில்லை. அதே போல தீர்த்தம் என்று இருக்குது, இதுவும் நீங்க பழமையாக தீர்த்தம் என்று சொல்லிட்டு இருக்கோம், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. சிலப்பதிகாரத்தில் எல்லாம் தீர்த்தம் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தீர்த்தம் என்பதற்கு நீர் பொருள் என்ன அப்படின்னு கேட்டா நன்னீர் என்றார். இப்ப நன்னீர்னு சொன்னா நல்ல நீர்னு சொன்ன, இப்ப நல்ல நீர்னா தூய்மை மட்டுமே இருந்தாலும் நல்ல நீர் தான், இங்க தூய்மையோடு கூட புண்ணிய மிகுதியும் உடைய நீர். அதாவது ஒரு முறை நீராடினால் நமக்கு இருக்கிற அந்த சகல புறந்தூய்மை நீரானமையும் என்பது மட்டுமல்லாமல் அகத்தூய்மையாக இருக்கிற பாவமும் நீங்கும் என்று சொல்கிறோம். இப்படி நீராடுகின்ற பொழுது புறத்தூய்மை அமைவதை நம்ம கண்ணால பார்க்கிறோம். ஏன்னா குளிப்பதற்கு முன்னே இருந்த சோர்வு குளித்த பிறகு நீங்கிறதை நல்லா கண்ணால பார்க்கிறோம். ஆனா அது போல குளித்த பிறகு உள்ளத்தில் இருக்கிற அந்த மாசுகள் பாவங்கள் நீங்குது என்பது அவ்வளவு விளங்கலையே அப்படின்னு நினைப்போம். அது அந்த மனத்தினுடைய எண்ணத்தையும் திண்மையும் பொறுத்ததுதான். ஆனால் அதனை இந்த கால பெருமக்கள் மட்டும் சங்ககால பெருமக்கள் முதல் கூட செய்திருக்கிறாங்க. இந்த தீர்த்தம்ங்கிறது அது வந்து அகத்தினுடைய மாசினை போக்கும் என்பதுல இந்த தமிழகத்திலே என்று தமிழன் கல் தோன்றி மண் தோன்றா காலம் இருந்ததோ அன்றே இருந்தது. பட்டினப்பாளையம் ஒரு அருமையான நூல் சங்க இலக்கியத்தில் பத்து பாட்டுல ஒண்ணு, அதில் சொல்லுகிறார் மாசு போக தீது நீங்க கடலாடியும் மாசு போக புனல் படிந்தும். ஒரு வரி வருது, தீவு நீங்க கடலாடியும், நம்ம இடத்துல இருக்கிற தீவினை நீங்குவதற்கு கடலாடுதல் இன்றிமையாது என்று எப்ப சொல்லுச்சு சங்ககால இலக்கியம் சொல்லுதுன்னு இடையில வந்து இல்ல. தீவு நீங்க கடலாடியும், சரி கடல் நீராடனா மேலெல்லாம் உப்பா இருக்கும், அதுக்காக என்ன பண்ணாரு உடனே மாசு போக புனல் படிந்தும், அந்த புறத்தை இருக்கிற அந்த உப்பு அந்த மாசெல்லாம் போகிறது உடனே நல்ல நீர்ல குளிப்பது. இந்த ரெண்டு வழக்கு இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர்ல கடல் நீராடிட்டு நாடிகணத்துல குளிக்கிறோம். அதனால கடல் நீர் குளிப்பது புண்ணியத்துக்காக, நாடிகணத்துல குளிக்கிறதும் புண்ணியத்துக்கு இருந்தாலும் ஒரு பக்கம் அந்த உப்பு தண்ணி போறதுக்காக. அது போல காவிரி பட்டத்துல கடல்ல நீராடுகிறோம் உடனே காவிரில நீராடுகிறோம், கடல்ல நீராடுவது தீது நீங்குவதற்காக, காவிரில நீராடுவதற்கு மேல இருக்கிற உப்பு நீங்குவதற்காக. இந்த தீது நீங்க கடலாடியும் மாசு போக புலப்படிந்துங்கிற அமைப்பு இருக்குதே, இது சங்ககாலம் முதல் வந்து வருகிறோம். அதனால் தான் அந்த புனித நீரை நம்ம என்ன சொல்கிறோம், தீர்த்தம் என்ற சொல்லால் சொல்றோம். புனித நீரை தீர்த்தம் என்று சொல்லும். அது நம்ம திருவம்பாவெல்லாம் கொண்டு இருக்குது, ஆர்த்த பிறவி துயர்கடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தன், தீர்த்தன் புனிதன், நம்முடைய பிறவி துன்பத்தை நீக்குகின்ற ஒரு பெரிய புனிதன் தீர்த்தன். அதுபோல் நம்முடைய பிறவி துன்பத்தை நீக்க பாவத்தை நீக்குகின்ற நீர் தீர்த்தம் என்றெல்லாம் வருகிறது. சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே அப்படிகள், ஆங்காங்கு சென்று நீராடுகின்ற தீர்த்தங்களாகவும் பெருமான் விளங்குகிறான் என்று சொல்கிறார். எனவே இந்த மூர்த்தி என்பதும் தீர்த்தம் என்பதும் நமக்கு ஒன்னும் ரொம்ப தொண்டு தொட்டு வந்திருக்கிற ஒன்றுதான், எப்படி அந்த சொல் ஏறி இருக்குது. இந்த மூன்றாவதாக இருக்கிற தலம்னு இருக்குதே, அது நமக்கு அதிகமான பயிற்சி இல்லை. இங்க நல்ல புலவர் பெருமக்கள்லாம் வந்திருக்கிறாங்க, அவர் மீண்டும் என்னலாம், இந்த மூர்த்தி தீர்த்தம் என்ற சொல் வழக்கு மிக பழமையானது போல தலம் என்ற சொல் வழக்கு மிக பழமையானதாக தெரியவில்லை. இது பொறுத்திருந்து பார்ப்போம், முறையே முடிவு வேண்டாம். இன்னைக்கு தோன்றுகிறது செய்து சொல்லி வைப்போம், இங்க புலவர் மக்கள்லாம் இருக்கிறார்கள், மீண்டும் நம்ம அடுத்த திங்கள் வருவோம், வருகின்ற பொழுது இல்லையா தலம்ங்கிற சொல் இப்படி எல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் மிக பணிவோடு ஏற்றுக்கொள்ளலாம், தப்பு இல்லை. அப்படி வழக்கு இருப்பதாக அதிகமா தெரியல. ஆனா அப்படியானால் இப்ப நம்முடைய நாயன்மார்கள் எல்லாம் இது மாதிரி தலங்கள் வழிபாடு செய்திருக்கிறார்களே என்று சொன்னால், தலங்கள் என்பதற்கு பதிலாக சேக்கலார் பெருமான் திருப்பதி என்றுதான் குறிக்கிறார். திருப்பதி என்றுதான் குறிக்கிறது. தலம் என்ற அடிய சொல் பயன்படுத்தினா தெரியல. இப்ப ஐஏஎஸ் ஐயாலாம் வந்து திருமுறை முற்றுவதெல்லாம் எங்க பார்த்தாலும் நடக்குது அல்லவா. திருமுறை முற்றுவதில்தான் இந்த மாதிரி செய்தியை மனசில் வச்சுட்டு படிக்கணும். எங்கேயாவது தலம் என்று வருகிறதா அல்லது பதி என்று வருகிறதா என்று கேட்டால் பதி என்று வருகிறது, திருப்பதி என்று வருகிறது. நம்ம திருப்பதினா இப்ப திருப்பதி தான் குடிச்சுட்டு இருக்கணும், அதல்ல. பதினா ஊர் பெருமான் எழுந்தருள் இருக்கிற இடம் பெற்று திரு என்ற அடமடி கொடுத்து திருப்பதினு சொல்றோம், அவ்வளவுதான். நீங்க திருப்பதினு சீக்கல் டு வேங்கடம்னு ஆரம்பிச்சிடக்கூடாது, அப்படி ஒரு உரையே இல்லை. உரையே இல்லை. திருப்பதினு சொன்ன இறைவன் எழுந்தருள் இருக்க முடியாத இனிமையான இடங்கள் எல்லாம் திருப்பதி, அதான் திருப்பதி. இத வைணவர்கள் பிடிச்சுக்கிட்டாங்க அருமையா. அவங்களுக்கு பாருங்க, 108 திருப்பதிங்கிறாங்க, 108 தலம்ங்கிறது இல்ல. திருநீர் பூசன நாம தான் தலம், தெரியல. திருமண் இடுகிறவர்கள்லாம் திருப்பதியில் தான் ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, நமக்கு இருக்கிற தமிழ ஆர்வத்தை விட வைணவர்களுக்கு இருக்கிற தமிழ் ஆர்வம் அதிகம்னு எல்லாரும் சொல்றாங்க. ஒத்துக்கு தான் வேணும், ஒத்துக்கு தான் வேணும். ஏனென்றால் இங்க நல்லா அருமையா நம்முடைய திருமணி குன்றத்தில் இருக்கு, ரத்தனையில் இருக்குது, ஈரோட்ல இருக்குது சில இடங்கள்ல. ஆனா எஞ்ச இடங்கள் எல்லாம் அருமையா மந்திரங்களை சொல்லி உடனே தேங்காய் பழம் கொடுத்துருவாங்களே தவிர ஒரு திருமுறையை சொல்லி கொடுக்கிற பழக்கம் இல்லை, பழக்கம் இல்லை. ஆனால் வைணவ திருப்பதிகளிலே அந்த அர்ச்சனை செய்த பிறகு அந்த தட்டை கொடுக்கின்ற பொழுது அருமையாக திருவம்பாவை சொல்லி எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய் என்ற பாட்டை சொல்லி கொடுப்பாங்க. இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு இருக்கு. அதனால அவர்கள் வாயில திருமுறை வருவது போல நம்ம பெரியவங்க வாயில வரமாட்டேங்குது திருமுறை. ஏன் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற திருமுறை சொல்லி கொடுக்க கூடாதா? தேங்காய் வளத்தை மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை, கண்ணில் நல்ல உதிரும் கடுமல் வளர்கிற பெண்ணில் நல்ல ஆளும் பெருந்தகை இருந்தது என்று சொல்லி கொடுத்த என்ன, அது என்ன வேண்டாமா? அருமையான ஒரு தேவாரமாச்சு, இப்படி சொல்ற பழக்கம் இல்லை. அது போல திருப்பதி என்ற வழக்கு இருக்கதே, அதுதான் நமக்கு உண்மை அவங்களுக்கு உரியதல்ல, நமக்கு எதுவும் உரியதா இருந்தது. இப்ப மெதுவா அது அவர்களுக்கே உரியதா போய் தலம்னா நமக்குன்னு உரியதாகி போச்சு. இப்படியாக ஒரு அமைப்பு மூர்த்தி தலம் தீர்த்தம் என்பதில். அப்ப மூர்த்தி என்பது பெருமானை குறிக்கின்ற சொல், தலம் என்பது அவன் எழுந்தருள் இருக்கின்ற இடத்தை குறிக்கின்ற சொல், தீர்த்தம் என்பது அங்க இருக்கிற புனித நீரை குறிக்கின்ற சொல். இந்த மூன்றையும் இணைத்து முதல் முதல் சொன்ன பெருமை தாய்மானாருக்கு தான் உண்டு. இதுவும் புலவர்கள் இருக்கிறாங்க, நம்ம மயிலங்கல்வி படித்தவர்களா இருக்கிறாங்க. ஒரு காலத்துல மடத்து கல்லூரியில படித்ததுன்னா அதற்குன்னு ஒரு தனி இலச்சனை இருந்தது, இருந்தது. அதான் நான் சொல்லுவேன், அதுக்கு மேல சொல்லல, சொன்னா தப்பு. இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கு. முருகா முருகா, பரம ரகசியத்தை பாழானவாயால் இரவு பகல் எந்நேரமின்றி குரல் நெறிய கூப்பிட்டும் காணுமோ உழைமட நெஞ்சே மால் கூப்பிட்டும் காணாப்படும் ஒரு சிவபோசாரம். அது மடத்திலிருந்து ஒரு தர்மியாதீன குருமூர்த்தியில் சொன்ன பாட்டுதான். அது மாதிரி பரம ரகசியத்தை பாழான வாயினால் சொல்ல வேண்டியிருக்கிறது. இருந்தது, இப்ப ஐயா கூட சொல்லிட்டு வந்தாங்க, திருப்பனந்தாள படித்தா கந்தவர்கள் என்பா தானா தெரியணும், மயிலத்தில் படிச்சிருந்தா திருமுருக ஆட்டுப்பட தானா தெரியும். அப்படித்தான் ஒரு இலச்சனை இருந்தது. சிவம் இருக்கட்டும், அது போட்டும், இதெல்லாம் புலம்பல், இடையிடையே வருகின்ற திருப்புலம்பல்கள். அதனால ஆமா சாமி, புலம்பல்னு சொன்னா வேற, திருப்புலம்பல் வேற, அது தெரியாதா? நீங்க திருவாசகத்துலதான் திருப்புலம்பல் இருக்குது. ஏன்னு கேட்டா திருவை நோக்கி புலம்புகிற புலம்பல்லாம் திருப்புலம்பல், நீங்க வெறும் அவலத்தை நோக்கி புலம்புனா சோத்துக்கள்ல தண்ணி இல்லைன்னா அது வெறும் புலம்பல், இது ஞான புலம்பல், எனவே திருப்புலம்பல் இது. எனவே மணிவாசகர் தான் முன்னோடி இருக்கு, திருப்புலம்பல் என்று அருமையா செய்த இது திருப்புலம்பல் இது கிடையாது. அது போட்டோம். அப்படி இருந்த பொழுது இந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற சொல்லை முறையாக வைத்த பெருமை அதுக்கு முன்னும் பின் இருந்தாலும் கூட தாய்மானார் தான் சொன்னார்னு இப்ப நான் நினைக்கிறேன். ஆனா இதுவும் மறுபரிசீலனைக்குரியது, அதற்கு முன்ன யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அன்போடு சொல்லலாம், தப்பில்லை. மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்கோர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று முதல் முதல் பிள்ளையார் குட்டியவர் தாய்மானார் என்று நினைக்கிறோம். அந்த மாதிரி மூன்று இணைத்து சொன்ன பெருமை தலபுராணங்களிலே பின்னே வருகின்றது. விடாமல் இதை மூன்றையும் படிச்சுட்டாங்க, மூர்த்தி பெருமை சொல்வாங்க, தலப்பெருமை சொல்வாங்க, அடுத்தபடி தீர்த்த பெருமை சொல்வாங்க, இது மூன்றும். ஆகவே தாய்மானார் தான் இந்த மூன்றை இணைத்தார். சரி, அப்படியான மூர்த்தி தலம் தீர்த்தத்தில் வந்து வணங்காமல் அந்த நீராடி வணங்குதல் மரபாக இல்லையானா மரபா இருந்தது, ஆனா இணைத்து சொன்னது அப்போ மரபா இருந்தது என்பது யார் சொன்னா என்று கேட்டால் தங்களுக்கு என்ன சொன்னேன், திருமூலர் தான். திருமூலர் பலவற்றுக்கு முன்னோடி, அதில் இது ஒன்று. நாடும் நகரமும் நத்திரு கோவிலும் பாடுமின் பாடி பணிமின், அவர் தான் தலையாத்திரை தொடங்கி வைச்சார். நாடும் நகரமும் நல் திரு கோயிலும் நாடுமின் பாடுமின் பரவி பணிமின் என்று சொன்னார். சீக்கல் அது என்ன, மூர்த்தி தலம் தீர்த்த முறையாய் தொடங்குதல் என்பது பொருள். ஆனா முழுக்க முழுக்க அந்த மூர்த்தி தலம் தீர்த்தங்கள் சொல்லே இல்லை. நாடும் நகரமும் நல் திருக்கோயிலும் நாடுமின் நாடி பரவு மின் என்று சொன்னார். அதுதான் பின்னே வந்த தாய்மானார் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்கோர் வார்த்தை சொல சத்குருவும் வாய்க்கும் பராபரமி என்றெல்லாம் பாட காரணமாய். எனவே சங்ககாலம் முதல் இந்த மாதிரி நெறியாக அங்கங்கெழுந்திருக்கிற இறைவனையும் அந்த ஊருக்கு செல்லுதலையும் கடமையாக கொண்டிருந்த மக்கள் அந்த மூன்றினுடைய பெருமையை எடுத்துச் சொல்லி வழிபட்ட காலம் திருமூலர் காலம். அதை வட சொல்லால் பெய்து வந்த காலம் தாய்மானார் காலம் முதல். அப்படி அப்படி ஒரு மரபு வச்சுக்கோமே, மரபு வச்சுக்கோம் அப்படி இருக்கு. இன்னும் இதை மீண்டும் மறுபரிசீலனை பண்ணலாம். அப்படி வருகின்ற பொழுது மூர்த்தி தலம் தீர்த்தம் நாம் இப்ப பார்க்கிறோம். இந்த மூர்த்தி தலம் தீர்த்தத்துல நம்முடைய பரஞ்சோதி முனிவர் ஒரு அருமையா செய்தார். இப்ப நீங்க மூர்த்தி தலம் தீர்த்தம் இருக்கு, இது வந்து யாருடைய முறை என்ன, தாய்மானாருடைய முறை. ஆனா அது மாதிரிதான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய பரஞ்சோதி முனிவர் வச்சார் தலம் தீர்த்தம் மூர்த்தின்னு வச்சுப்பாங்க, அப்படி வச்சுப்பாங்க. புரட்சி இல்லை, சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னா பெருமான் எழுந்தருளிக்கிற இடம் எது, தலம் இடம் முதல்ல. அதன் பிறகு அந்த 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 இடத்துல இருக்கிற புனித நீர் எது, தீர்த்தம், ரெண்டு. இந்த இரண்டிற்கு மேலாக இருக்கிற பெருமான் மூன்றாவது. எனவே தலம் தீர்த்தம் மூர்த்தி என்று வைத்து தம்முடைய நூலை பாடியிருக்கார். அப்படி ஒரு அப்படி ஒரு அமைப்பு வச்சிருக்க. அதனால இப்பொழுது இங்க இருக்கிற இப்படி சுவாமிகள் இருக்கும்போது சொல்லக்கூடாது என்ன சொல்லுகிறேன், இங்க இருக்கிற அன்பர்களை எல்லாம் நாம் எல்லாம் சென்று இப்பொழுது மதுரைக்கு செல்கிறோம். மதுரையிலே இப்பொழுது இறங்கி விடுகிறோம். இதோ இப்பொழுது பொற்றாமரை குளம் முன்னே நாம் காண இருக்கிறோம். அதற்கு முன்னே இப்பொழுது திருக்கோவிலுக்குள்ள நுழையும், திருக்கோவிலுக்குள்ள நுழையிறோம். தெற்கு கோபுரத்து வழியா நுழையிறோம். நுழைந்தோம்னு சொன்ன அந்த பிறம் பொற்றாமரை இருக்கு, இந்த பிறம் நம்முடைய சித்தி விநாயக பெருமான் இருப்பார். சித்தி விநாயக பெருமானத்துல நிக்கிறோம், நின்று வணங்குகிறோம். வணங்கும் போது இப்பொழுது நாம் எங்க இருக்கிறோம், மதுரை ஆலவாய், ஆலவாயாவதும் இதுவே என்று நம்ம ஞானசமுதர் பெருமான் பாடுவது போல ஆலவாயாவதும் இதுவே என்று சொல்லும். அப்ப ஆலவா என்பது எது, மதுரை என்பது எது என்று கேட்டால், மதுரை என்பது ஊர் பெயர், ஆலவா என்பது கோவில் பெயர். அது நம்முடைய திருமுறைகளிலே எல்லா இடங்களிலும் இருக்கு. ஊர் பெயர் ஒன்று, கோவில் பெயர் ஒன்று. ஊர் பெயர் மதுரை, பெருமான் எழுந்திருக்கிற சொக்கநாத பெருமான் எழுந்திருக்கிற இடத்திற்கு திரு ஆலவாய் என்பது பெயர். ஆலவாயாவதும் இதுவே, அங்கையற்கண்ணி தன்னோடு அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே என்று பாடிக்கொண்டே வருகிறார் ஞானசம்பந்த பெருமான். அவர்பட்டது ஆகவே அந்த ஆலவாய், அந்த ஆலவாய் மதுரை இருக்குதே, அது எப்படிப்பட்டதுன்னா மிக பெரும் சிறப்புகளுக்கு உட்பட்டது. என்ன சிறப்புகள் என்பது சொன்னால் ஒரு இரண்டு மூன்று சொல்லலாம். அத இந்த மூன்று சிறப்பும் சேர்ந்து இருக்கிற சிறப்பு சில இடங்கள்ல தான் இருக்கும், சில இடங்கள்ல தான் இருக்கும். நீங்க இன்னைக்கு கூட பாருங்க, வழிபாடு செய்கின்ற பொழுது இப்போ காசி ரொம்ப புண்ணியங்கிறோம், ஏன், கங்கை தீர்த்தம், விஸ்வநாத பெருமான், ஆஹா, அது மாதிரி வாரணாசி காசியில இறக்கமுத்தி எனவே முக்கியம் தலம், அமூர்த்தி தலம் தீர்த்தம். அதுபோல மதுரை சொல்ல போறோம், ராமேஸ்வரம் அப்படி சொல்லுகிறோம், ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம். முன்னே வந்து தனுஷ்கோடி இருந்தது, கடல்ல நீராடுவோம், அக்னி தீர்த்தல நீராடுவோம், தீர்த்தம் ராமேஸ்வரம். சகல ராமனே வந்து தன்னுடைய ராமனை கொண்ட பாவத்தை போக்கிய இடம், கோடி மாதவங்கள் செய்து குண்டினார் தம்மையெல்லாம் வேடவே சக்கரத்தால் எரிந்து தேடி மால் செய்த கோயில் திரியிரா மேச்சுரத்தை நாடிவாள் நெஞ்சமே நீ நன்னறி ஆகும் என்று நம்முடைய ஞானம் சொல்றார். தேடி மால் செய்த கோவில் பாவம் நீங்க வேண்டும் என்றால் எங்க வழிபாடு, ராமேஸ்வரத்தில் வழிபாடு செய்தாலும் நீங்கும் என்று கருதி தேடி மால் செய்த கோயில் திரு இராமேச்சுரத்தை நாடி வாழ் நெஞ்சமே என்றெல்லாம் மாற்றுப்படுத்தல். எனவே அப்ப தல பெருமை அந்த இருக்கிற ராமேஸ்வரத்தில் இருக்கிற பெருமானுடைய பெருமை, இந்த அகிந்தி தீர்த்த பெருமை, எனவே மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்று இல்லைங்களா. திருச்செந்தூர் நக்கீரர் காலம் முதல் உலகம் புகழ்ந்த ஓங்குயிர் விழிச்சியர் அலைவாய் என்று நக்கீரார் சொல்லப்படுகிறது. உலகம் புகழ்ந்த ஓங்குயிர் விழிச்சியர் அலைவாய், உலக மக்கள் எல்லாம் போல சொல்லும்படியான திருச்சியரலை, திருச்சியரலைவாய், திருச்செந்தூர் தலப்பெருமை. அங்கே இருக்கிறது நாடி கிணறன் கடலம், அங்கே எழுந்தொழுக்கிற பெருமான் முருகன். அந்த முருகப்பெருமான் நிராகுலன், அது கவலையே இல்லாத முடியா செய்வானாம் திருச்செந்தூர் முருகப்பெருமான். அருணால் சொல்றார், உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ, எல்லாம் அற என்ன இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. அதுல ஆறு படைவீடுகளையும் வைத்து பேசுகிறார். உல்லாச எங்க உல்லாசமா இருக்கிறான், திருப்பரங்குன்றத்துல நிராகுல திருச்செந்தூர்ல ஆகுலம் என்பதே இல்லை. யோக திருஆவின்குடி, இத உபதேசம் திருவேரகன் சுவாமி மலை. சல்லாப வினோதனும் நீ அலையோ, திருத்தணியும் மற்ற குண்டுதோறால் பழமிட்டு சோலையெல்லாம். உல்லாச நிராகுல யோக இத சல்லாப, சல்லாபம் குண்டுதோறாடல், வினோதன் பழமுதிர் சோலை. ஆகவே ஆறு படை வீட்டிலும் முருகன் எழுந்தருளி இருக்கின்ற அமைப்பு அருகநாதர் கந்தருவில் சொன்ன இடம் இது. இது பல படி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. எல்லாம் அற என்ன இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. எல்லாம் அற என்ன இழந்த நலம், வைத்தநிதி பெண்டிர் மக்கள் குலம் கல்வியனும் பித்த உலகமெல்லாம் அற எல்லாம். எல்லாம் அற என்பதற்கு எல்லாம் சீக்வல் டு என்ன ஒரு எழுதுவீங்க? எல்லாம் எல்லாம் கூடாது. எல்லாம் வைத்தநிதி பெண்டில் மக்கள் குலம் கல்வி எனும் எல்லாம் என்பது அதுக்கு பொருள். கந்தர்மொழி பொருள் சொல்லணும்னா சுந்தரமொழி சொல்லக்கூடாது, அது மணிவாக சொல்லணும். கந்தர்மொழியின் தரம் என்ன, நம்மளுடைய தரம் என்ன? எல்லாம் அற என்ன இழந்த நலம். அது என்ன, என்ன இழந்த நலம் என்றால் தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. அந்த நிலை, தன்னை இழந்த நிலை. எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியன்னு சொல்லி. ஆகவே அந்த உலகம் புகழ்ந்த ஓங்குயிர் விழிச்சியரவா தலைப்பெருமை. அங்க இருக்கிற தீர்த்தம் பெருமான் நிராகுலம், கவலையே இல்லாத இருக்கிற எல்லாத்தையும் கவலை இல்லாமல் செய்கின்ற திருச்செந்தூர் பெருமான் அப்படி. அது போல இங்க அருமையாக இருக்கிற இடம் இப்பொழுது அந்த சித்திவிநாயகருடைய திருமுன்பில அங்கே இருக்கிறோம். இப்பொழுது நாம் இருப்பது மதுரையில் ஆலவாய். அந்த ஆலவாயுடைய பெருமை மூன்றும் சிறந்திருப்பது, மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றானும் சிறந்திருப்பது இந்த தலம் திருப்பதி என்று சொன்ன. இது ஒன்றுதானா, நிறைய இருக்கு, அதை நான் சொல்றேன். எவ்வகை உலகத்தும் தருமதலம் அதிகம், அவற்று ஈரில்லாத சைவதலம் அதிகம். சைவதலங்கள் மிகச் சிறப்பு என்று சொல்லப்படுவது நிறைய இருக்கு உலகத்தில். நான் அதெல்லாம் அவ்வளவு சொல்ல முடியுமா? முடியல. அதுல 68 சிறப்பு அல்லவா, 68 சிறப்பா. அவற்று 68 அதிகம், அவை தமிழ் ஈரட்டு தெய்வதலம் அதிகம். அந்த 68லயும் ஒரு 16 தலம் இன்னும் ரொம்ப சிறப்பு. சரி, அது அதிக தளம் 4, அந்த 16லையும் ரொம்ப சிறப்பா சொன்னா 4. இது நாங்க சொல்றோம் பாருங்க, பிப்ரவரி மாசத்து பாடம் சார். எது முக்கிய கேள்வி வரும், முக்கியத்தில் முக்கிய கேள்வி இல்லைங்களா? இது தவிர நாங்க படிக்க மாட்டோம், ஆனா பாஸ் ஆயிடணும், அந்த மாதிரி கேள்வி. இந்த மாதிரி நெருக்கி நெருக்கி வரும்போது கேள்வி நெருக்கப்படும். முதல்ல எல்லாம் படிக்கணும், எல்லாத்திலையும் என்ன பண்ண, 4 கேள்வி கொடுத்துருப்பான். அப்புறம் நெருங்க நெருங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் போன வருஷம் 2 வருஷம் கேட்டாங்க, இது கேட்காத கேள்வின்னு சொல்லிட்டு ஒரு 6 பாடத்துல வைப்பா. 6 × 24 அதுலயும் சுரம்ப 12 சார், அதுலயும் முக்கியம் இந்த 10 கேள்வி படிப்பா அப்படின்னு. எது எடுத்தாலும் சுருக்கோழி தானே. அது மாதிரி 68 16 அதுல ரொம்ப 4 தலம்னா சரி, அந்த 4ல எது என்ன? அன்னமலி வயற்புலியூர் சிதம்பரம் இந்திமையாத தலம் அந்த 4ல. காசி நகர் காசி 2வது, அது மிகச்சிறப்பு. காலத்தி காலத்தி நகரம் கண்ணப்பெருக்காரன் செய்த இடம். ஆலவாய் இந்த இடம், இந்த 4 ரொம்ப சிறப்பு. அப்போ 68 சிறப்பு, 16 சிறப்பு, 4 சிறப்புன்னு சொல்லி அந்த 4 இந்த 4 திருத்தலங்கள் மிகச்சிறப்பான. இந்த 4ல அறிஞரு இன்னவளம் 14 திரு ஆலவாய் அதிகம். அந்த 4ல எது சார் சிறப்புனர்? திரு ஆலவாய் தான் சிறப்பு. யாராவது காலத்தி நகர் பெருமக்கள் வந்திருந்தால் மன்னிக்க, சிதம்பர பெருமக்கள் வந்திருந்தால் மன்னிக்க அப்படிங்களா. அப்படி அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதேனும் ஒன்றை சொன்னாதான், இப்ப ஏதேனும் ஒன்று சொன்னாதான் நம்ம பிடிக்க முடியும் சரிங்களா. நீங்க எல்லாம் 128 தலைமை சிறப்புன்னு சொன்னா, 235 தலைமை சிறப்புன்னா முடியல நம்மளால. ஏதேனும் ஒண்ணுன்னா அதையாவது பிடிச்சு அப்படியாவது கரையேற்றணும் தாங்க. அப்படி வருகின்ற பொழுது இது திரு ஆலவாய் சிறப்புன்னு ஏன் அப்படின்னாரு. மின்னவிர் அம்பலம் காண சிதம்பரம் எப்ப முத்தி தரும்னர்? கண்டால் அதுக்கு முத்தி, தரிசிக்க முத்தி. நீங்க போய் பார்க்கணும், இல்லை என்பார் யாரையா? தில்லையிலே போய் பாறையான, இல்லமா? அதனால தில்லைக்கு போனா தரிசித்தா முத்தி. அது சரியா சொல்றோம். சரி, அது சிதம்பரத்துக்குரிய பெருமை. காசி நகர் வதிந்து இறக்க. காசி நகர் எப்ப சிறப்புனர், அங்கேயே தங்கி அங்கேயே நம்முடைய ஆன்மா பிரியணும், அப்பதான் காசியில் இறக்க முத்தி. அப்படிதான் ரெண்டு. மூன்றாவது, பியன் காலத்தி பொன்னகரம் பக்தியினால் வழிபாடு செயலிக்கும் போக வீடு. திருக்காலத்தி அங்க தங்கி இருந்து ஒவ்வொரு நாளும் அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு தூபம் விதியினால் இட்டு வழிபட்டா திருக்காலத்தி சிறப்பு. அப்ப ஒன்று தரிசிக்க முத்தி, இன்னொன்று அங்கேயே தங்கி இறந்தால் முத்தி, இன்னொன்று சென்று இருந்து வழிபாடு செய்தால் முத்தி. அப்ப சிதம்பரம் வாரணாசி அதாவது காசி காலத்து சொல்லி திருஆலவாய் அப்படின்னு திருஆலவாய் என்ன ஆரந்தடையும் திருவாலவாய் கேட்டவுடன் போகம் அளிக்கும். அதனால இப்ப நமக்கு ரொம்ப சிறப்பு, இருந்த இடத்தை விட்டு அசையாம திருஆலவாய்னு கேட்டாலே பயன் தரும். போயான்னு